கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனை காரணமாக நாம் யாவரும் கண்களை மூடுவோம், மௌன ஜெபம் செய்வோம். ஆமே. நாம் யாவரும் துதி கீதங்களில் உள்ள 236வது பாடலை நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டே மாட்சிமையான மீட்பை பெற்றேன், தேவகுமாரன் இரட்சை செய்தார், பாவியாம் என்னை ஏற்று கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடுழி காலம் சோத்தரிப்பேன், அன்பு பாராட்டி காப்பவராம் எந்தனை தாங்கி பூரணமாய் இன்பமும் நீத்தம் ஊட்டுகிறார், இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடுழி காலம் சோத்தரிப்பேன், மெய் சமாதான ரம்மியமும் தூய தேவாவி வல்லமையோ புண்ணிய நாதர் தந்து விட்டார், இன்னிலும் சேர்ந்து வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடுழி காலம் சோத்தரிப்பேன். நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஒன்று சேர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோதரம் 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 ஆண்டவரே, துதிகள் மதியில் வாசமாய் இருக்கிறவர்கள் துதிகளுக்கு பார்த்துறே, இந்த வேலைக்காய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியா இந்த நாளிலும் கூட உங்களை நோக்கி பார்த்து துதிக்க நீ செய்த மதா மேன்மையான கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் நாமத்து நிமித்தமாக ரெண்டு பேர் மூன்று பேர் இன்னும் கூடுகிறீர்களோ, உங்கள் மதியிலே நான் வாசமாயிருப்பேன் சொன்ன தேவாதி தேவனே, இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மதியிலே நீ வாசமாயிருக்கும்படியா இந்த வேலையில நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடி இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒரு தேவையை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த சமாதானத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்யணுமாய், இதோ அந்த வேலையிலே நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 தகப்பனே, ஹல்லேலூயா. ரீ கவர பல 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 ரீ கவர பல 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 ரீ ஹல்லேலூயா 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 பரிசுத்தரே 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 யோ தர்மியான நாளுக்காக இந்த வேலைக்காக சுந்தரிகிறோம் ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும் கடவுளிடத்திலே என் பலன் பூர்ணமாக விலகும் என்று சொல்லுகிறேன் ஆம் ஆண்டவரே இந்த காலத்திலே நான் பெயமேற்படுகிற இந்த நேரத்திலே உங்க பரிசுத்த கிருபையினால் என் இடைவெளிபடியாக சொல்லுகிறோம் ஆண்டவரே ஆசீர்வதியும் 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 உங்க பரிசுத்தாவின் வல்லமையினாலே எங்களை வழிநடத்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லுகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நிரம்பியாகிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பு தள்ளுகிறதில்லை இருக்கிறவரை ஒவ்வொருவரையும் Hallelujah. Amen.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேசுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் கூட நாம் அவருடைய சமூகத்திலே நாம் இருக்கிறோம். வேதம் சொல்கிறது நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபையே என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த நாள் வரை அநேக இடர்பாடுகள் மத்தியிலே உபத்திரங்கள் மத்தியிலே இந்த பூமியிலே நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறபடி தேவனாகிய கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாள் வரை நாம் ஜீவனோடு கூட இருந்து அவரை துதிக்க ஆராதிக்க செய்திருக்கிற கிருபைக்காக மீண்டுமாக நான் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சபையார் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாக இருக்கிறேன் என்கிற தலைப்பிலிருந்து உன்னத பாட்டு புத்தகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் இந்த நாளிலே நான் தியானிக்க ஆசைப்படுகிறேன். குறிப்பாக பொதுவாக ஊழியக்காரர்கள் அதிகமாக இந்த உன்னத பாட்டு புத்தகத்திலிருந்து அதிகமாக நாம் பேசுவது கிடையாது, அதிகமாக நாம் தியானிப்பதும் மிக குறைவு. ஆனாலும் கூட என்று சொன்னால் இந்த உன்னத பாட்டு புத்தகம் வேதத்தை சரியாக அறியாத போது புரிந்து கொள்ளாத போது அதை படிக்கிற போது அது சில தவறாக கூட நம்மளால் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனாலும் இந்த உன்னத பாட்டு புத்தகமானது உன்னதத்தில் வாசம் செய்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து புகழ்கிற ஒரு பாடல் புத்தகமாகவே இது இருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதினது யார் என்று சொன்னால் சாலமோன் இந்த புத்தகத்தை எழுதினார். இந்த புத்தகமானது சாங் ஆஃப் சாலமோன் என்றும் சாங் ஆஃப் சாங்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. பாடல்களுக்கெல்லாம் பாடலாக இந்த புத்தகம் அழைக்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் இந்த புத்தகமானது உன்னதமான பரிசுத்தராகிய நம்முடைய தேவனை குறித்ததான ஒரு பாடலாக பாடல் புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறதுனாலே இந்த புத்தகமானது உன்னத பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. என்று சொன்னால் நம்முடைய தேவன் உன்னதத்திலே வாசம் செய்கிறவர். சங்கீதம் 91:1 இப்படியாக சொல்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் என்று நம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனாலே இந்த உன்னத பாட்டு என்கிற புத்தகமானது உன்னதமான நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பாடுகிறபடினாலே இது உன்னத பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாடல் புத்தகம் சாலமோனால் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சாலமோனுக்கும் அவருடைய காதலியாகிய சூலமத்திய பெண்ணுக்குமான ஒரு உரையாடலாக ஒரு காதல் கவிதையாக இந்த பாடல் எழுதப்பட்டிருந்தாலும் கூட இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் பார்க்கும்போது இது சபைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குமான ஒரு அழகான ஒரு உறவை தொடர்பை இந்த புத்தகமானது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே நாம் இந்த ஆவிக்குரிய தன்மையிலே இந்த புத்தகத்தை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆவிக்குரிய வகையிலே இந்த புத்தகத்தை நாம் தியானிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அதனாலே இந்த புத்தகத்திலே நாம் இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமாக இருக்கிறார் என்கிற அந்த தலைப்பிலிருந்து ஒரு சில பகுதிகளை கூட நாம் இந்த நாளிலே நாம் தியானிப்போம். உன்னத பாட்டு புத்தகம் 2:1 இப்படியா சொல்கிறது, உன்னத பாட்டு புத்தகம் 2:1, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாக இருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது இந்த சாரோனின் ரோஜா என்பது மிக ஒரு பிரபலமான ரோஜாவாக அந்த இஸ்ரேல் தேசத்திலே இருந்திருக்கிறது. அது மிகவும் ஒரு பிரபலமான ஒரு ரோஜாவாக இருந்திருக்கிறது. இந்தியாவில் கூட பெங்களூர் ரோஜா என்கிற ஒரு பெயரை ஒரு ரோஜாவுக்கு இங்கே இந்திய மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். என்று சொன்னால் அந்த கர்நாடகாவில் பெங்களூர் தேசத்தில் இருக்கிற அந்த ரோஜா வந்து மிகவும் அழகும் நறுமணம் நிறைந்ததாக காணப்படுகிறபடினாலே இங்கே கூட நாம் பெங்களூர் ரோஸ் என்று நாம் இங்கே மக்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த சாரோனின் ரோஜா என்று சொல்லும்போது அந்த தேசத்தில் அந்த சாரோனில் விளைந்த அந்த ரோஜாவானது மிகவும் அழகையும் நறுமணமும் நிறைந்ததாக நாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை கூட நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35:2 நாம் வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35:2 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 35:2, அது மிகுதியால் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும், லிபனானின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும், அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இங்கே பார்க்கும்போது கர்மேல் சாரோன் என்று சொல்லப்படுது. அதனால் அந்த காலகட்டத்தில் இந்த சாரோன் என்கிற அந்த பகுதியில் இருக்கிற அந்த ரோஜாவானது மிகவும் ஒரு செழிப்பாகவும் பிரபலமாகவும் இருந்ததாக வேத பகுதியில் நாம் பார்க்க முடிகிறது. அதனால் இங்கே வேதத்தில் நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு சாரோனின் ரோஜாவாக நம்முடைய தேவன் இருக்கிறார், மிகவும் அழகானவராக இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. சாரோனின் ரோஜா என்று சொல்லும்போது மிகவும் அழகு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாமும் கூட இந்த பூமியில் தேவனைப் போல அழகுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நேசரை போல நாமும் அழகுள்ள கன்னிகைகளாக இந்த பூமியில் வாழ வேண்டும். அழகு என்று வரும்போது அது வெறும் வெளித்தோற்றத்தினால் கூடிய ஒரு அழகு அல்ல, உள்தோற்றம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியில் தேவனுடைய அந்த உள்ளார்ந்த அழகுக்குள்ளாக நம்மை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கும்போது தேவன் மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதனால தேவனாகிய கர்த்தர் ஒரு சாரோனின் ரோஜாவாக அவர் இருக்கிறபடினாலே நாமும் கூட அவரை போல ஒரு அழகான, அவருடைய சாயலில் அவரை போல அழகுள்ள ஒரு பிள்ளைகளாக, கர்த்தருக்கு மகிமை ஏற்ற ஒரு பிள்ளைகளாக, அவரை போல நாமும் ஒரு சாரோனின் ரோஜாவை போல ஒரு அழகான பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று வேதம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. நாம் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. முதலாவதாக நாமும் ஒரு சாரோனின் ரோஜாவை போல மாற வேண்டும். அவருடைய சாயலை நாமும் தரித்து கொள்ள வேண்டும். அவரை போல நானும், அவருடைய மனவாட்டியாக இருக்கிற நாம் அவரை போல நாமும் மாற வேண்டும். என் தேசம் தேவன் அழகானவர், அவரை போல நானும் அழகுள்ளவர்களாக மாற வேண்டும். அழகை, அவருடைய அழகை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இந்த அழகு என்று சொல்லும்போது நான் முன்னமே சொன்னது போல அது வெளித்தோற்றம் அல்ல, உள்ளார்ந்த ஒரு அழகு, உள்ளார்ந்த மனிதனுடைய அழகு, உள்ளார்ந்த ஆவிக்குரிய அழகு, உள்ளார்ந்த ஆவிக்குரிய சிந்தனையில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அழகுள்ளவர்களாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். வெளித்தோற்றத்தில் நாம் எவ்வளவு அழகுள்ளவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தருடைய பார்வையில் நாம் அருவறுப்பானவர்களாக காணப்படுவோம். நம் வெளித்தோற்றத்தில் எப்படி இருந்தாலும் கூட நாம் உள்ளார்ந்த அழகுள்ளவர்களாக இருக்கும்போது தேவனுடைய பார்வையில் அவரை போல நாமும் அழகுள்ளவர்களாகவே இருப்போம். அதனால் இன்றைக்கு கூட நம் இந்த சாரோனின் ரோஜாவாக என் தேவன் இருக்கிறார், நானும் அவரை போல அவருடைய சாயலில் அவரை போல அழகான எல்லா காரியங்களிலும் நான் அவரை போல ஆவிக்குரிய தன்மையில் நான் மாற வேண்டியவர்களாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் நான் மனவாட்டி, என் தேவன் மனவாளனாக இருக்கிறான். மனவாளன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே மனவாட்டியும் மாற வேண்டியது அவசியமானதாக இருக்குது. அதனால் இந்த கடைசி காலங்களில் நாம் இருக்கிறோம். மனவாட்டியாகிய மனவாளனாகிய நம்முடைய தேவனைப் போல, மனவாட்டியாகிய சபையாராகிய நாம், என் தேவனாகிய கர்த்தரை போல நாம் மாற வேண்டியதாகவும் இருக்கிறது. ஒரு வசனத்தை கூட நாம் இந்த நாளில் கூட நாம் மீண்டும் வாசிப்போம். ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேறனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். அதனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சாயலுக்கு நாம் ஒப்பாயிருக்கும்படியாக நம்மை முன்குறித்திருக்கிறார். அவருடைய சாயல் நமக்கு வேண்டும். அவரை போல அழகு சாரோனின் ரோஜாவாக என் தேவன் இருக்கிறார். நானும் கூட என் தேவனைப் போல ஒரு சாரோனின் ரோஜாவைப் போல ஒரு அழகுள்ள ஒரு கன்னிகையாக கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தமும் கரைத்திரையற்ற ஒரு சகோதரியாக கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கப் போகிறேன். அவருடைய 2வது வருகையில் அவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அழகுள்ளவர்களாக நான் மாறப்போகிறேன் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள வேண்டும். அதனால் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நாம் பார்க்கும்போது அது சாலமோனுக்கும் சூலமத்து பெண்ணுக்குமான ஒரு காதல் கடிதமாக ஒரு காதலாக எழுதப்பட்டிருந்தாலும் கூட நாம் இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் விசுவாசிகளாகிய நமக்குமான ஒரு உறவை இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிறது என்பதை நாம் இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் முதலாவதாக தேவர் சொல்லுகிறார், நான் சாரோனின் ரோஜாவாக இருக்கிறேன், நீங்களும் சாரோனின் ரோஜாவாக இருங்கள், நாங்களும் சாரோனின் ரோஜாவாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை போல அழகுள்ளவர்களாக நாம் மாற வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அவர் சாயல் எனக்கு வேண்டும். அவர் என்னை முன்குறித்திருக்கிறார். அவர் முன்குறித்திருக்கிற அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நானும் மாற வேண்டியதாக இருக்கிறது என்பதை இந்த நாளிலே கூட நாம் விசுவாசிப்போம். நாமும் ஒரு சாரோனின் ரோஜாவை போல இந்த பூமியில் ஒரு அழகுள்ள பிள்ளைகளாக, பரிசுத்த அழகுள்ள பிள்ளைகளாக, வெளி தோற்றத்தில் அல்ல, தேவ பிள்ளைகள் அழகானவர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு அழகுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அதனால் இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நான் ஒரு மிஸ் யூனிவர்ஸ் என்கிற பட்டத்தை வென்ற ஒரு வெளிநாட்டு சகோதரி அந்த பட்டம் என்றார்கள். அவர்கள் அந்த பட்டத்தை வென்றபோது ஒரு அவர்களுடைய அந்த பத்திரிகை பேட்டியில் நான் படித்தேன். அந்த சகோதரி சொல்லியிருந்தார்கள், இந்த யூனிவர்ஸ் என்கிற அந்த அழகு என்கிறது என்பது வெளித்தோட்டத்தினால் வந்தது அல்ல, ஒரு பெண்ணுடைய உண்மையான அழகு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு பெண்ணுடைய உண்மையான அழகு தருகிறார். இந்த வெளித்தோட்டத்திலே நாங்கள் இந்த உலகத்திலே ஜெயிக்கிற அழகெல்லாம் ஒரு அழகு அல்ல. ஒரு யார் அழகான பெண்ணாக இந்த உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண், இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிற ஒரு பெண் இந்த பூமியிலே, அவளே இந்த உலகத்திலே அழகி என்கிற பட்டம் பெறுவதற்கு தகுதியானவள் என்று சொல்லி ஒரு உலக அழகி பட்டம் பெற்ற ஒரு சகோதரியுடைய ஒரு பத்திரிகை பேட்டியை நான் படித்திருக்கிறேன் சில நாட்களுக்கு முன்பாக. அதனால் உண்மையிலே ஒரு அழகு என்பது தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே கொடுத்திருப்பது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது. அதனால் இந்த பூமியில் அழகு என்று வரும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது, தேவனுடைய வசனத்திலே தேவனுடைய வசனத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது இந்த பூமியில் அழகாக இருக்கிறது. அதனால் நாம் இந்த நாளிலே சாரூனின் ரோஜாவாக என் தேவன் இருக்கிறார், அவரை போல நானும் ஒரு சாரூனின் ரோஜாவாக இருக்கிறேன். அடுத்ததாக தேவன் சொல்கிறார், நான் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாக இருக்கிறேன். இந்த லீலி புஷ்பம் என்று வரும்போது அது பள்ளத்தாக்கிலே வளரக்கூடியது. அதிகமாக சரித்திரங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த லீலி புஷ்பம் ஒரு பள்ளத்தாக்கிலே வளர்கிற ஒரு 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 புஷ்பமாக இருக்கிறது. பள்ளத்தாக்கு என்று வரும்போது நாம் இந்த நாளில் கூட அந்த ஆவிக்குரிய தன்மையை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாழ்மை உள்ளவர். இந்த பூமியில் அவர் தாழ்மையின் ரூபமாக இந்த பூமிக்கு வந்தார். சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. அந்த லீலி புஷ்பம் பள்ளத்தாக்கிலே தான் இருக்கும், பள்ளத்தாக்கிலே தான் வளர்கிற ஒரு ஒரு பூ, ஒரு தாழ்ந்த இடம். பள்ளத்தாக்கு என்று சொல்லும்போது தாழ்ந்த இடம். நாமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமாக இந்த பூமியில் நாம் இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் எப்படி தன்னை தாழ்த்தினாரோ அதுபோல் இந்த பூமியில் நாம் மாற வேண்டும். அப்படி நாம் மாறும்போது, நம்மை நாம் தாழ்த்தும் போது, லீலி புஷ்பம் இருக்கிற எல்லா மலர்களை காட்டிலும் அதிகமாக ஒரு நறுமணமுடைய ஒரு 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 புஷ்பமாக அன்றைக்கு இருந்தது. அதுபோல் நாமும் கூட இந்த பூமியில் நற்காந்தம் வீசுகிற நறுமணமுடைய ஒரு ஒரு பூவை போல நாமும் மாறக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அநேகருக்கு வாசனையான ஒரு பொருளாக நாம் மாற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அநேகர் விரும்புகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அநேகர் விரும்பாத ஒரு வாசனை அல்ல நம்முடைய வாழ்க்கை, அநேகர் விரும்புகிற ஒரு வாசனை உள்ள ஒரு பொருளாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அதனால் இந்த பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமாக இருக்கிறேன் என்று நம் தேவன் சொல்லுகிறார். நானும் கூட என் வாழ்க்கையில் நான் இந்த நாளில் என் தேவனைப் போல நான் லீலி புஷ்பமாக மாற வேண்டும். என் மணவாளன் எப்படியோ அப்படியே மணவாட்டி, மணவாளனுடைய சாயல் மணவாட்டிக்கு அவசியமானதாக இருக்கிறது. அவர் பள்ளத்தாக்கி லீலி புஷ்பமாக இருக்கிறார், தன்னை தாழ்த்தினார். நறுமணம் மிகுந்த ஒரு பூவாக இந்த பூமியில் இன்றைக்கும் அவர் வாசம் வீசி கொண்டிருக்கிறார். நானும் என்னை நான் தாழ்த்த வேண்டும். சிலுவை பரியந்தம் தாழ்த்தின என் தேவனுடைய பிள்ளை நான். நானும் என் வாழ்க்கையில் என் வாழ்நாள் முழுக்க அவருக்கு முன்பாக நான் தாழ்மை உள்ளவர்களாக நான் இருக்க வேண்டியது அவசியம். அப்போது நானும் கூட ஒரு நற்காந்தம் வீசுகிற ஒரு வாசனையுள்ள ஒரு பொருளாக நானும் கூட மாற வேண்டியவர்களாக இருக்கிறேன். ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன், ரெண்டு கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு. ஆவிக்குரியவன் ரெண்டு கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு ரட்சிக்கப்படுகிறவருக்குள்ளேயும் கெட்டு போகிறவருக்குள்ளேயும் தங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்காந்தமாக இருக்கிறோம். கெட்டு போகிறவருக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவன வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிப்பதற்கு எவன் தகுதியானவன் என்று அப்போஸ்தலன் போல் சொல்கிறார். நாம் இந்த பூமியில் பார்க்கும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கேற்ற ரட்சிப்புக்கேற்ற ஒரு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அதனாலே நாம் அநேகருக்கு நற்காந்தம் வீசுகிறவர்களாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். அநேகர் விரும்புகிறவர்களாக இந்த பூமியில் நாம் இருக்க வேண்டும். அநேகருக்கு ஒரு வாசனையாக நாம் இருக்க வேண்டும். அந்த வாசனை ஜீவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று இங்கே அப்போ இங்கே போல் சொல்வது போல ஒரு ஜீவனுக்கு ஏற்ற ஒரு வாசனையாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். எபேசியர் 5:2 கூட நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை ஜீவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறார். அதனாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள், சுகந்த வாசனையாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அநேகருக்கு வாசனை கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் லீலி புஷ்பமாக இருந்தார். தேவனாகிய கர்த்தர் லீலி புஷ்பமாக இருக்கிறார். வாசனை நிறைந்த ஒரு பூ, எப்படி அது ஒரு சிறிய பூவாக இருந்தாலும் கூட, ஒரு புஷ்பமாக இருந்தாலும் கூட, அது அநேகருக்கு வாசனையான ஒரு பூவாக அது இருந்தது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு, உலக ஜனங்களுக்கு ஒரு வாசனை நிறைந்த ஒரு 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 புஷ்பமாக இந்த பூமியில் இன்றைக்கு இருக்கிறார். அதனால் நாம் இன்றைக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வாசனை நிறைந்தவர்களாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். அநேக விரும்புகிற ஒரு வாசம் நிறைந்தவர்களாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல ஒரு லீலி புஷ்பமாக நாம் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல லீலி புஷ்பமாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை இந்த பூமியில் நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதனால் இந்த முதல் பகுதியை நாம் வேதத்தில் நாம் பார்க்கும்போது என் தேவன் சாருனின் ரோஜாவும் லீலி புஷ்பமாக இருக்கிறார், நானும் கூட என் மனவாளனாகி என் தேவன் எப்படி சாருனின் ரோஜாவும் லீலி புஷ்பமாக இருக்கிறாரோ அவரை போல நானும் சாருனின் ரோஜாவாக அநேகருடைய பார்வைக்கு மிக அழகுள்ளவனாக, அழகு என்று சொல்லும்போது வெளி தோற்றத்தினால் அல்ல, என் தேவனாகிய கர்த்தர் எப்படி தன்னுடைய அழகு வெளி தோற்றத்தில் அல்ல, உள்ளார்ந்த அழகை அவர் வெளிப்படுத்தினாரோ அதுபோல அந்த உள்ளார்ந்த அழகை நான் வெளிப்படுத்துகிறவனாக இருப்பேன். அடுத்ததாக எப்படி என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு அநேக ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு வாசனையாக இந்த பூமியில் இருக்கிறாரோ அதுபோல ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு வாசனையாக நானும் இந்த பூமியிலே நான் லீலி புஷ்பத்தை போல இருப்பேன். பள்ளத்தாக்கில் எப்படி லீலி புஷ்பம் பூத்திருக்கிறதோ அதுபோல என் தேவனாகிய கர்த்தர் எப்படி தன்னை தாழ்த்தினாரோ அதுபோல இந்த பூமியிலே நான் மனிதர்களுக்கு முன்பாக, என் தேவனுக்கு முன்பாக எப்போதும் நான் தாழ்மை உள்ளவர்களாக இருப்பேன். அப்போது நான் வாசனை வீசுகிறவனாக இருப்பேன் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதியாக எங்கள் வேதத்தில் நாம் பார்க்கும்போது முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று இங்கே வேதம் சொல்கிறது. முள்ளுகள் என்று சொல்லும்போது இங்கே வேதத்தில் நான் பார்க்கும்போது இந்த உலக ஜனங்களுக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட ஒரு ஓமையை அங்கே இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். இந்த பூமியில் நமக்கு அநேக முள்ளுகள் இருக்கிறது. முள்ளுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தன்னை பரிசுத்த கன்னியாக, தன்னை பரிசுத்த மனவாட்டியாக, தேவனுக்கு பிரியமான கன்னிகையாக நாம் இந்த பூமியில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் இங்கே வேதம் சொல்கிறது முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிற. அந்த எந்த முள்ளுகளுக்குள்ளே அந்த லீலி புஷ்பம் இருந்தாலும் கூட அந்த லீலி புஷ்பம் தனக்கான அந்த வாசனை அது இழப்பதில்லை. அந்த முள்ளுகள் மத்தியிலும் கூட அது தன்னுடைய வாசத்தை இழக்காமல் அந்த வாசனையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அந்த லீலி புஷ்பத்துக்கு உண்டு. இன்றைக்கு நாம் பூமியில் வாழ்கிறோம். அநேக மோசமான ஜனங்கள் மத்தியில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. பொல்லாத உலகத்தின் மத்தியில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. பொல்லாத ஜனங்கள் மத்தியில் நாம் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முள்ளுகள் மத்தியில் இருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியில் கூட எப்படி லீலி புஷ்பம் தன்னுடைய வாசத்தை இழக்கவில்லையோ அதுபோல தம்முடைய தேவ பிள்ளைகளுடைய அந்த குணாதிசயத்தை இழக்காமல் நாம் தேவனுக்கு முன்பாக நாம் வாழ வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த வாசத்தை நாம் இழக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் தேவ பிள்ளைகள் முள்ளுகளுக்குள்ளே வாழ்கிற ஒரு ஜனங்களுக்கு ஒப்புமையாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 2:6 நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 2:6 மனுப்புத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெருஞ்சலுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்களுக்கு வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு, அவர்கள் கலக விட்டார்கள் என்று இங்கே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எசேக்கியேலுக்கு சொல்வதை நாம் வாசிக்க முடிகிறது. அதனாலே அவர்களை நெருஞ்சல் முள்ளுகளுக்குள்ளும் நெருஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தார். அதனால இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் ஒரு முட்களின் நடுவிலே நாம் வாசம் செய்கிறவர்களாக இருக்கும். முல்லை போல அநேக மோசமான ஜனங்கள் மத்தியிலே, முல்லை போல நெருக்கிற பாடுகள் மத்தியிலே நாம் இன்றைக்கு வாழ்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அதனால நாம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் முள்களின் நடுவிலே நாம் வாசமாக இருக்கிற இந்த நம்முடைய பிள்ளைகள், அந்த கன்னிகையாக நாம் இந்த முள்ளுகளுக்கு நடுவிலே இருந்து கொண்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கு. முட்களின் நடுவிலே இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால எப்படி அந்த லீலி புஷ்பமானது முள்ளுகளின் நடுவில் இருந்தாலும் கூட தன்னுடைய வாசத்தை இழக்காமல் இருக்கிறதோ, அதுபோல தேவ பிள்ளைகளாகிய நாம் முள்ளுகளின் நடுவில் இருந்து அந்த வாசத்தை நாம் இழக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 23:13 கூட நான் வாசிக்கிறேன். யோசுவா 23:13, யோசுவா 23:13, உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கன்னியாகவும் வலையாகவும், உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும், உங்கள் கண்களுக்கு முள்களாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாய் அறியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால இந்த பூமியில தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானா தேசத்திலே கொண்டு போய் நிறுத்துவதற்கு முன்பாக அங்கு சுற்றி இருந்த அந்த ஜனங்களை குறித்து தேவன் இப்படியாய் சொல்கிறார். அதனால இன்றைக்கு நாம் அநேக ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சுற்றிலும் முட்களைப் போல இருக்கிறார்கள். அநேக உபத்திரங்கள், பாடுகள், நிந்தைகள் அவர்கள் மூலமாக நமக்கு நேரிடுகிறது. அநேக உபத்திரங்கள் மத்தியிலும் நிந்தைகள் மத்தியிலும் நாம் நெருக்கி போடப்பட வேண்டியவர்களாக இந்த பூமியிலே நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட காலங்களிலே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியிலே மிக ஜாக்கிரதையாக முட்களின் நடுவிலே இருந்தாலும் தன் வாசத்தை இழக்காத ஒரு லீலி புஷ்பத்தை போல நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு லீலி புஷ்பமாக இருக்கிறார், சாருணன் ரோஜாவாக இருக்கிறார். அவரை போல நானும் கூட ஒரு லீலி புஷ்பமாக, சாருணன் ரோஜாக முட்களின் நடுவிலே இருந்தாலும் கூட தன் வாசத்தை இழக்காத ஒரு லீலி புஷ்பத்தை போல நானும் இருப்பேன் என்பதை போல இந்த பூமியிலே நாம் இருக்க வேண்டியதாக இருக்கிறோம். அடுத்ததாக வேதம் சொல்கிறது, அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவன் இருக்கிறார். இந்த உலக ஜனங்களுக்குள்ளே, இந்த உலக ஜனங்களுக்குள்ளே அவை பிரியமானவளாக இருக்கிறார். குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். இந்த உலக ஜனங்களுக்குள்ளே அவருக்கு பிரியமான ஒரு கன்னிகையாக நம்முடைய தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் புத்தி இல்லாத கன்னிகைகள் அல்ல, புத்தியுள்ள கன்னிகைகளாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். புத்தி இல்லாதவர்களைப் போல இன்றைக்கு நாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் அறிந்தவர்கள். அதனாலே நாம் புத்தியுள்ள கன்னிகைகளாக தேவன் வருகையில் அவருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக, அந்த நேரத்தில் நான் என்னை தீர்ந்து போச்சு என்று சொல்லுகிறவர்களாக அல்ல, புத்தியுள்ள கன்னிகைகளாக தன்னுடைய ரட்சிப்பை நாம் இழக்காத பிள்ளைகளாக இந்த பூமியிலே நாம் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அதனாலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சாருணன் ரோஜாவாக, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாக நம்மை அவர் இருக்கிறார். முள்ளுகளின் நடுவிலே வாசம் செய்கிற ஒரு லீலி புஷ்பம் எப்படி தன்னுடைய வாசத்தை இழக்காது இருக்கிறதோ, அதுபோல நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அந்த லீலி புஷ்பத்தை போல வாசம் இழக்காத முள்ளுகள் நடுவிலே இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நாம் அந்த நம்முடைய தன்மையை இழந்து போகாமல் நாம் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய இன்னொரு பகுதியை நாம் இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது, குமாரத்திகளுக்குள்ளே நம்மை இந்த பூமியில ஒரு கன்னிகையாக, கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே அவர் எதிர் நிற்கிற ஒரு கன்னிகையாக நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அநேக இடர்பாடுகள் மத்தியிலும் உபத்திரங்கள் மத்தியிலும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை நாம் தேவனுக்கு முன்பாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இங்கு வேதத்தில் நாம் பார்க்கும்போது, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ என்று இந்த தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரிஜினலாக நம்ம வேதத்தை நாம் பார்க்கும்போது அது ஆங்கில வேதாகமத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் இந்த காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி என்ற மரம் எப்படி இருக்கிறதோ என்பதற்கு பதிலாக ஆங்கில வேதாகமும் அது ஆப்பிள் ட்ரீ என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பழங்களிலும் மரங்களிலும் இந்த ஆப்பிள் மரம் என்பது மிகவும் அழகானது, மிக அழகாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆப்பிள் மரம் என்று வரும்போது அது மிகவும் அழகானது. இங்கே தமிழில் அந்த ஆப்பிள் மரத்துக்கு பதிலாக கிச்சலி மரம் என்று மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒரிஜினல் டெக்ஸ்ட் நாம் பார்க்கும்போது ஒரு ஒரு ஆப்பிள் மரத்தை அது குறிக்கிறதாக இருக்கிறது. இப்படி தேவனாகிய கர்த்தரை கூட வேத மரம் என்று சொல்லுகிறது. ஈசாய் என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அதனால் நம்முடைய தேவன் ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மரமாக இருக்கிறார். வேதம் அநேக இடங்களில் மரத்தோடு கூட நம்மை ஒப்பிட்டு தேவனாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மரத்தோடு வேதம் ஒப்பிட்டு அநேக இடங்களில் சொல்லுகிறத நம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஈசாய் என்னும் அடி மரம் என்று வேதம் இயேசு கிறிஸ்துவை நமக்கு சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு மரமாக இருக்கிறார், ஒரு அழகான ஒரு மரமாக அவர் இந்த பூமியில் இருக்கிறார். அது ஒரு சிறந்த மரம், மிக அழகாக காட்சியளிக்கிற ஒரு மரம், இந்த ஆப்பிள் மரம். அந்த 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 மரத்தை மரமாக என் தேவன் இங்கே ஒப்பிடப்பட்டிருக்கிறார். அநேக மரங்களில் எப்படி ஆப்பிள் வந்து அழகாக இருக்கிறதோ, ஆப்பிள் மரம் அழகாக இருக்கிறதோ, அப்படியே தேவனாகிய கர்த்தர் அழகாக இருக்கிறார். அவருடைய அவரை போல நானும் ஒரு அழகான மரத்தின் நிழலிலே என் தேவனாகிய கர்த்தர் என்னை கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறேன். நாம் கூட நாம் இருக்கிற ஒரு மரத்தின் நிழலில் நாம் இருக்கிறோம். அந்த நிழல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மிகவும் ஒரு அழகான மரத்தின் ஒரு நிழலில் நாம் இருக்கிறோம். நாம் சில நேரங்களில் பேச்சு வழக்கில் சொல்லுவோம், நான் இவருடைய நிழலில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, அவர் நிழலில் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவர் நிழலில் தான் என்னுடைய வாழ்க்கையை பயணம் செய்கிறது, அவர் நிழலில் இருக்கிறபடினாலே எனக்கு பயம் இல்லை. வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்கிற அந்த அழகான மரத்தின் நிழலில் நம்மை தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவர் எல்லோருக்குமே அவர் அழகு நிறைந்த ஒரு நிழலில் நாம் இருக்கிறோம். நம்ம எங்குமே ஒரு 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 மோசமான இடத்தில் தள்ளப்பட்டவர்கள் அல்ல. மிகவும் ஒரு அழகான ஒரு மரத்தின் நிழலில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அவர் என் தேவன் அழகாய் ஒரு மரமாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவருடைய நிழலிலே நான் மிக சுகமாய் நான் தங்கி கொண்டிருக்கிறேன். அவர் நிழலிலே நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் என் நேசராகிய கர்த்தர் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சல் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறார். தேசத்திலே மரங்கள் அநேக மரங்கள் இருந்தாலும் கூட ஒரு அழகான மரமாக அந்த மரத்தின் நிழலில் என்னை கண்டு கத்தர் கொண்டு போய் வைத்திருக்கிறார் என்று சொல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே இந்த நாளிலும் கூட நான் விசுவாசிக்கும் ஒரு அழகான மரத்தின் நிழல் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அழகான ஒரு மரத்தின் நிழலில் என்னை கொண்டு வந்து கத்தர் சேர்த்திருக்கிறார். ஒரு அழகான மரமாக என் தேவன் இருக்கிறார், அவர் நிழலில் நான் இருக்கிறேன். ரொம்ப முக்கியம், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இந்த பூமியில் நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அவருக்கு நிகரானவர் இந்த பூமியில் யாரும் கிடையாது. ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு நிழலிலே ஒரு நாம் தங்க வைக்கப்பட்டிருக்கிறோம். அவளுடைய நிழலில் நான் இருக்கேன். அவர் சேட்டைகளின் கீழில் அடைக்கலம் புகுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சேட்டைகளிலே நான் இருக்கிறேன். அவர் எனக்கு நிழலாக இருக்கிறார், அவர் எனக்கு பட்சத்தில் இருக்கிறார். அந்த நிழலிலே நான் தங்கியிருக்கிறேன். ஒரு அழகான மரத்து நிழலில் நான் இருக்கேன். அந்த நிழல் மிகவும் அழகானது, அந்த மரம் மிகவும் அழகானது. அது எனக்கு மிகவும் பாதுகாப்பு தருகிற ஒரு மரமாக அது என் பூமியில் இருக்கிறது. அந்த மரமாக என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிற அநேக வேத வசனங்களை நாம் இதற்கு நாம் ஒப்பிட்டு நாம் அநேக வேத வசனங்களை நம்மளே பார்க்க முடிகிறது. அதனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஒரு ஒரு நமக்காக இரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து ரத்தம் செந்தி நம்மை மீட்டெடுத்த ஒரு ஒரு தேவன் இந்த பூமியில் கண்ணிகையாக நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எப்படி தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில் இருக்கிறபடினாலே நமக்காக அவர் ரத்தம் செந்தி நம்மை மீட்டெடுத்து ஒரு அழகிய ஒரு நிழலுக்குள்ளாக ஒரு அழகிய மரமாகிய ஒரு ஒரு ஆப்பிள் மரம் என்று சொல்லப்படுகிற ஒரு அழகான மரத்து நிழலில் என்னை கொண்டு வந்து நம்மை சேர்த்திருக்கிறார். நான் ஒரு அழகிய நிழலில் நான் இருக்கிறேன். வாசியுங்கள் சங்கீதம் 121:5. சங்கீதம் 121:5. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலும் உனக்கு நிழலாய் இருக்கிறார். தேவனாகி கர்த்தர் என் வாழ்க்கையை நிழலாய் காக்கிற தேவனாக இருக்கிறார். நான் ஒரு அழகான மரத்து நிழலிலே நான் இன்றைக்கு இருக்கிறேன். அவர் எனக்கு நிழலாயிருந்து என் வாழ்க்கை முழுவதும் அவர் எனக்கு என்னை பாதுகாக்கிற ஒரு ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த மரம் என்று சொல்லும்போது அது நிழலை மாத்திரம் எனக்கு கொடுக்கவில்லை, எனக்கு கனிகளே அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் இப்போ ஒரு மரத்து நிழலில் இருக்கேன். என்னுடைய ஒரு ஆப்பிள் மரம் என்கிற ஒரு மரம் என்ன நிழலில் நான் இருக்கேன். ஒரு அழகான சுகமான எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அதோடு அது அந்த அது அது முடிந்து போகவில்லை. அது எனக்கு கனி கொடுக்குற ஒரு மரமாக இருக்கிறது. ஒரு சுவையான கனி கொடுக்குற ஒரு மரத்து நிழலில் இருக்கேன். எனக்கு தேவையான போது, எனக்கு பசிக்கும் போது எனக்கு அந்த அந்த மரம் எனக்கு கனிகளை கொடுக்குது. அந்த கனிகளை நான் உட்கொள்கிறவனாக இருக்கிறேன். நான் சோர்ந்து போகும்போது, நான் பசி அடையும் போது, நான் ஒரு திராணியற்றவனாக மாறும்போது எனக்கு அந்த மரத்தினுடைய நிழலும் அதன் கனியும் எனக்கு ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ரொம்ப முக்கியம். நாம் இன்னைக்கு ஏதோ ஒரு 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 எந்த பிரயோஜனமற்ற ஒரு மரத்தின் நிழலில் நான் இல்லை. மிகுந்த சுவையான கனி கொடுக்கிற ஒரு 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 மரத்தின் நிழலில் என் தேவனாகிய கர்த்தர் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள், வசனங்கள் எனக்கு ஜீவனுக்கேற்ற ஒரு உணவாக இருக்கிறது. வேதத்தில் பார்க்குறோம், நிறையமே சொல்லுகிறார், அவருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம், அவர் வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன். யோபு சொல்லுகிறார், அவருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன். அதனால் தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனம் என்பது, வார்த்தை என்பது ஒரு உணவாக இருக்கிறது. அவைக்குரிய கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இந்த பூமியில் மாற வேண்டும் என்று சொன்னால், உணவாகிய அவருடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்கிறவர்களாக இந்த பூமியில் நாம் இருக்க வேண்டும். அந்த உணவு அவரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அந்த உணவு அவரிடத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மரத்தின் நிழலில் நான் இங்கே இருக்கேன். அந்த மரத்தின் நிழல் எனக்கு உணவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த ஜீவனுக்கு ஏதுவான கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 கூட நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசி மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அதனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியாகிய அந்த நித்திய ஜீவனை நமக்கு அவர் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த கனியை, அந்த ஆவிக்குரிய கனியை உட்கொள்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இந்த பூமியில் நம்மை வாழும்படியாக தேவனாகிய கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதனால் இந்த தேசனுடைய அந்த பிள்ளைகள் இந்த பூமியில் நாம் வாழும்போது அவருடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்கிறவர்களாக, அந்த ஜீவனுக்கேற்ற அந்த கனியை உட்கொள்கிறவர்களாக, நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. சங்கீதம் 119 சங்கீதம் 119 தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறதை கூட நம்மால் வேதத்தில் நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 119:3 நான் வாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இன்பமானவை, இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும் என்று சொல்கிறார். அதனால் தேவனுடைய அந்த வார்த்தையும் வசனமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உணவாக இருக்கிறது என்று இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனால்தான் இங்கே வேதத்தில் நாம் பார்க்கும்போது அந்த மரத்தின் நிழலிலே நம்மை கொண்டு போய் நம்மை தேவனாகிய கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சல் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலில் நான் வாஞ்சியாய் உட்கார்வேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது என்று இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த 2 இந்த நாளிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த 2 நாம் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலும் கூட நம்மை ஒரு சாருணின் ரோஜாவாக என் நேசர் இருக்கிறார். அவரை போல நானும் ஒரு சாருணின் ரோஜாவாக என் தேவனுக்கு முன்பாக நாம் மாற வேண்டும். அவரை போல ஒரு சாருணின் ரோஜாவாக, அழகான ஒரு சாருணின் ரோஜாவாக என்னை மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த உலக பிரகாரமான அழகுகள் அல்ல, தேவனுக்குரிய அழகை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ளாக நாம் நிலப்பட வேண்டும். உள்ளார்ந்த ஆவிக்குரிய மனிதனிலே நான் என்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். உள்ளார்ந்த ஒரு மனிதனுக்குள்ளான ஒரு அழகு எனக்கு அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த லீலி புஷ்பம் எப்படி பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாக என் தேவன் இருக்கிறார், பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாக என் தேவன் இருக்கிறார். ஒரு பள்ளத்தாக்கில் எப்படி லீலி புஷ்பம் பூக்கிறதோ அதுபோல நானும் கூட என் பள்ளத்தாக்காகிய அந்த தாழ்மையை நான் தரித்து கொள்ளுகிறவர்களாக நான் மாற வேண்டும். என் தேவனுடைய அந்த தாழ்மை எனக்கு அவசியம். என் தேவனுடைய அந்த தாழ்மையை நான் தரித்து கொள்ளும் போது நானும் கூட என் தேவனாகிய கத்தரை போல, அந்த லீலி புஷ்பத்தை போல நான் வாசனை வீசுகிறவர்களாக, நான் மாறக்கூடியவர்களாக நான் மாறுகிறேன். அது மாத்திரமல்ல, அந்த முள்களுக்குள்ளே அந்த லீலி புஷ்பம் எப்படி தன்னுடைய வாசத்தை இழக்காமல் இருக்கிறதோ, அதுபோல் நானும் கூட என்னுடைய வாழ்க்கையில் இந்த அநேக நெருக்கடி உள்ள இந்த வாழ்க்கையில், அநேக பாடுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில், அநேக முல்லை போல மனிதர்கள் நெருக்குகிற இந்த உலக வாழ்க்கையில், என்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளையாகிய நான் அந்த முட்களின் நடுவில் என் வாசத்தை, என்னுடைய அந்த அந்த என்னுடைய அந்த தரத்தை நான் இழக்காமல், எந்த நெருக்கடியின் மத்தியிலும் எந்த முள்ளின் மத்தியிலும் கூட நான் வாசம் வீசுகிறவர்களாக நான் மாறுவேன் என்பதை நாம் இந்த நாளில் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அதனாலே நான் இயேசுவைப் போல அழகாய் மாற வேண்டும். என் இயேசுவைப் போல லீலி புஷ்பத்தை போல வாசனையாக மாற வேண்டும். அநேகர் விரும்புகிற ஒரு வாசனையாக நாம் மாறணும். இன்னைக்கு அநேகரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அநேகரை நாம் விரும்புகிறது கிடையாது. அநேகரை நாம் வெறுக்கிறோம். அநேகரோடு நாம் பழக முடியாது. அநேகர் நாம் பழகுவதற்கு ஏற்ற ஒரு வாசனையாக இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நான் அப்படி அல்ல, நாம் அப்படி அல்ல. அநேகர் விரும்புகிற ஒரு வாசனையான ஒரு பொருளாக லீலி புஷ்பத்தை போல நானும் மாற வேண்டும். நானும் மாற வேண்டும். என்னை சுற்றி இருக்கிறவர்களும் மாற்ற வேண்டும். அவர்களுக்கு நான் பிரயோஜனமாக மாற வேண்டும். ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வாசனையாக என் வாழ்க்கை மாற வேண்டும். அநேகரை ஜீவனுக்கு பாதையில் நடத்துகிற ஒரு வாழ்க்கையாக, அநேகரை ஜீவனுக்கு ஏற்ற ஒரு வழியில் நடத்துகிற ஒரு வாழ்க்கையாக என் வாழ்க்கை மாற்ற வேண்டும் என்று நாம் விரும்புகிறவர்களாக இந்த பூமியில் நாம் இருக்க வேண்டும். அதனாலே என் இயேசு எப்படியோ அப்படியே நான் அவருடைய குமாரனுடைய பிள்ளையாக நான் இருக்கிறபடினாலே, நான் அவருடைய சாயல் எனக்கு அவசியமாக இருக்கிறது. மாணவருடைய சாயல் நமக்கு வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அவரை போல நாம் சாயலை தரித்து கொள்ள வேண்டும். அவரை போல நான் அழகும் வாசனும் நிறைந்தவராக நான் மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அதுபோல் அநேக முரண்பாடான இந்த ஜனங்கள் மத்தியில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் அநேக மோசமான இந்த உலகத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். மோசமான உலக ஜனங்கள் மத்தியிலே நாம் இருக்கிறோம். மோசமான உலக ஜனங்கள் பாடுகள் மத்தியிலே, நிந்தைகள் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட மோசமான இந்த ஜனங்கள் மத்தியில் நாம் யார் என்பதை நாம் இழக்காமல், நம்முடைய குணாதிசயங்களை இழக்காமல், நான் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, பரிசுத்த ஜாதியாக இருக்கிறேன், உடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்ட ஒரு கூட்டமாக நான் இருக்கிறேன். இந்த முள் என்னுடைய வாசத்தை நெருக்கி போடாதபடி இந்த பூமியில் என்னை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக வேதத்தில் வாசிக்கிறோம், காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் நாம் பார்க்கும்போது ஒரு ஆப்பிள் மரம், நம்முடைய தேவன் ஒரு மரமாக இந்த பூமியில் நம்ம இருக்கிறார். ஒரு மரத்துக்கு அநேக உதாரணங்களை வேதம் நமக்கு அநேக வசனங்களிலே மரத்துக்கு சமமாக நம்முடைய வேதத்தில் தேவனாகிய கர்த்தரை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே நம்முடைய தேவன் ஒரு மரத்தை போல ஒரு அழகான நிழலில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அந்த மரமானது என் வாழ்க்கையில் மிகவும் அழகு நிறைந்த ஒரு மரம். அந்த மரத்து நிழலில் என்னை கொண்டு வந்து கர்த்தர் என்னை சேர்த்திருக்கிறார். அதனால் அவரை போல நானும் கூட இந்த நாளில் நான் மாற வேண்டும். அவரை போல நான் மாற வேண்டும். அவரை போல அந்த 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 மரத்து நிழலில் தங்குவதற்கு தகுதியோடு கூட நம்மை மாற்ற கர்த்தர் சித்தமுள்ளவர்களாக இருக்கிறார். அதனால் இந்த பூமியில் நாம் பார்க்கும்போது பேதுருடைய வாழ்க்கை கூட நீங்கள் பாருங்கள். பிசாசு அவனை சோதித்தான். பிசாசு அவனை கர்த்தரை யூதாஸ் காரியத்தை போல அவனை கூட வீழ்த்த முயற்சி செய்தான். தேவனாகிய கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அந்த மரத்தின் நிழலிலே அவன் தங்குவதற்கு நிற்பதற்கு தகுதியாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் மாற்றிக்கொண்டான். அதனால் இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியாக என் நேசர் இருக்கிறார். ஒரு மரத்தை போல என் தேவனாகிய கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ரீசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு கிளையிலிருந்து ஒரு சிலை எழும்பி செழிக்கும் என்று சொல்லப்பட்டபடி, ஈசா என்கிற அந்த வழியில் வந்த தாவீதின் வம்சத்தில் வந்த தேவன் என் வாழ்க்கையில் ஒரு நிழல் தருகிற ஒரு மரமாக என் வாழ்க்கையில் இருக்கிறார். அந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி என் தேவன் எனக்கு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் என் வாழ்க்கையில் எனக்கு நிழலாக இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என்னை பாதுகாக்கிற ஒரு தேவன், இந்த பூமியில் நமக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு நிறைந்த ஒரு தேவனாக இருக்கிறார். அவரே என்னை பாதுகாக்கிறவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த பூமியில் அவரை விட்டால் நமக்கு வேறு எந்த வகையிலும் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. அவரே எனக்கு ஒரு பாதுகாப்பு, அவரே எனக்கு பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த பூமியில் நான் வாழ்கிற வாழ்க்கை மிகவும் மோசமானது. இந்த நெருக்கடி மதியில் இந்த பூமியில் நமக்கு இனி யாருமே கிடையாது. நம்மை பாதுகாக்க ஒரு சித்தமுள்ள தேவனாக என் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் எனக்கு நிழலாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நான் அவருடைய நிழலில் நான் இருக்கேன். ஒரு அழகான மரமாகிய ஒரு ஆப்பிள் மரத்துடைய நிழலை என்னை தேவனாக்கி கர்த்தர் என்னை தங்க வச்சிருக்கார். அந்த மரத்தின் நிழல் இருக்கும்போது எனக்கு உணவும் அந்த மரம் கொடுக்கிறது. அதை நான் புரிந்து கொள்வேன். அந்த வெறும் மரத்து நேரில் நான் இல்லை, அந்த மரம் எனக்கு உணவு கொடுக்கிறது, ஒரு அழகான கனியை எனக்கு கொடுக்கிறது. அந்த கனி என்னை சுகமாய் வைத்திருக்கும்படியாக செய்கிறது. ஒரு சுவையான கனி கொடுக்குற ஒரு மரத்து நேரில் நான் இருக்கேன். வெறும் ஒரு ஏதோ ஒரு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் ஒரு மோசமான மரத்து நேரில் எனக்கு இல்லை, அது தேவைக்கேற்ற கனி கொடுக்குற ஒரு மரத்தின் நிழலில் என்னை கொண்டு வந்து கத்தர் என்னை அழகாய் சேர்த்துருக்கிறார். நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒரு அழகான கனி கொடுக்குற ஒரு பிள்ளைகளாக நாமும் மாற வேண்டும். ஒரு வார்த்தைகள் உட்கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும். நம்ம ஒரு பொதுவாக நமக்கு ஒரு ஒரு காரியத்தை நமக்கு ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க, ஏன் வந்து கடவுள் வந்து நமக்கு ரெண்டு காது ஒரு வாய் கொடுத்துருக்காருன்னு சொன்னால் இரண்டு மடங்கு நம்ம கேட்கணும் ஒரு மடங்கு பேசணும்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதிக நேரங்களில் நம்ம ரெண்டு மடங்கு தான் பேசுவோம், ஒரு மடங்கு தான் கேட்குறோம். ஆனாலும் வேதத்தை நம்ம வாழ்க்கும் போது காது உள்ளவன் கேட்க கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. நம் தேவ பிள்ளைகள் அதிகமாக வேத வசனங்களை நாம் கேட்கிறவர்களாகவும் அதன்படி நடக்கிறவர்களாகவும் நம்ம இருக்கும். வேத வசனங்களை கேட்பதற்கு அதிக முக்கியத்துவங்களை நாம் கொடுக்க வேண்டும். இப்போ நம்ம கூட வீட்டில் எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கும், நிறைய நேரங்கள் நமக்கு கத்தர் நமக்கு அதிக நேரங்களை கிடைக்கும்படியாக செய்திருக்கிறார். இந்த நேரங்களில் அதிகமாக வேதத்தை படிக்க முடியும், இந்த நேரங்களில் அதிகமாக வேதத்தை தியானிக்க முடியும், இந்த நேரங்களில் அதிகமாக நம்முடைய சந்தேகங்களை மற்ற இடத்துல கேட்டு நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும், அதிகமாக நேரங்களை ஒதுக்கி நாம் ஜெபிக்க முடியும். இந்த உலகடி நெருக்கடி என்னும் காலகட்டங்களில் நம்மை நாம் விசுவாசத்திலே நாம் வளர்த்து கொள்வதற்கு இது ஒரு ஏற்ற ஒரு ஒரு தருணமாக இருக்கிறது. இந்த எல்லாமே எப்போவுமே நாம் இந்த உலகத்தினுடைய அந்த நெகட்டிவ் சைடை நம்ம பார்க்கக்கூடாது, சில நேரங்களில் இந்த பாசிட்டிவ் சைடை நம்ம எப்போதுமே நாம் பார்க்கணும். அது ஒரு 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 எண்ணத்தில் எப்போவுமே ஒரு நெருக்கடி நேரங்களில் அந்த உயர்வானதை நாம் சிந்திக்கிற ஒரு நேரமாக நம்ம இந்த நேரங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றத்துலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். நிறைய டிஸ்அட்வான்டேஜ் காலத்தில் நம்ம இருந்தாலும் கூட கொஞ்சம் சற்று நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமாக நமக்கு ஒரு அட்வான்டேஜான காலங்களும் இது இதுவாகத்தான் இருக்கிறது என்பதை நம்மாலே சில காரியங்களை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நெருக்கடி காலகட்டத்தில் இருந்தாலும் கூட அவைகளை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம் தேவ ஜனம், நான் அவருடைய நிழலிலே நான் இருக்கிறேன், உன்னதமானவரின் மறைவிலே நான் இருக்கிறேன், அவர் எனக்கு நிழலாய் இருக்கிறார், அந்த நிழலில் நான் சுகமாய் நான் தங்கியிருக்கிறேன், அந்த நிழலை மீறி இந்த உலகத்தில் ஒரு காரியமும் என்னை இந்த பூமியில இந்த வெயிலாகி இந்த பூமியில என்னை சேதப்படுத்தாது என்று சொன்னால் நான் சுகமான ஒரு நிழலிலே இருக்கிறேன், எனக்கு போதுமான கனிகளை கொடுக்கிற ஒரு மரத்து நிழலிலே நான் இருக்கிறேன், அது எனக்கு அழகான சுவையான கனிகளை உணவை கொடுக்கிறது, அந்த உணவின் மூலமாக நான் நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரனாக மாறி இருக்கிற ஒரு வாழ்க்கையை நான் இன்றைக்கு நான் வாழப்போகிறேன் என்பதாக இந்த பகுதி சொல்லுகிறது. அதனால் இந்த உன்னத பாட்டு என்று வரும்போது அது சாலமோனால் எழுதப்பட்டது. அது அந்த சூலாமத்திய பெண்ணுக்கும் சாலமோனுக்குமான ஒரு உறவாக இது இங்கே வேதத்தில் பார்க்கப்பட்டாலும் கூட அது உண்மையில் ஆவிக்குரிய ரகசியத்தை நாம் பார்க்கும்போது அது இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான ஒரு உறவு. இயேசு கிறிஸ்துவ மனவாளனாக இருக்கிறார், நாம் இன்றைக்கு பூமியிலே மனவாட்டியாக இருக்கிறோம், அவரை போல நாம் மாற வேண்டியவர்களாக இருக்கிறோம், அவருக்கு அவரை போல குணாதிசயங்களை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம், அவரை போல அழகுள்ளவர்களாய் மாற வேண்டியவர்களாக இருக்கிறோம், அவரை போல வாசம் தருகிறவர்களாக மாற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் இந்த பூமியில் இருந்த போதிலும் கூட அநேக நெருக்கடிகள் மத்தியில் அவர் தன்னுடைய சொந்த தன்மையை இழக்காமல் வாழ்ந்தது போல இந்த முள்ளாகி இந்த மனிதர்கள் மத்தியிலே நாம் நெருக்கப்பட்டாலும் கூட லிலி புஷ்பத்தை போல நாம் வாசத்தை இழக்காதவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய நேலிலே நான் சுகமாக இருக்கிறேன் என்கிற அந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்மை நெருக்கி தள்ளுகிற அநேக சூழ்நிலைகள் பாவங்களை எல்லாம் முதறி தள்ளிவிட்டு என் தேவனுக்கான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்கிற அந்த சிந்தையிலே நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு கடைசி காலத்தில் நாம் இருக்கிற நாம் இப்படிப்பட்ட நெருக்கடி காலகட்டத்தில் நாம் ஒரு காரியத்தை மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் மத்தியிலே நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அநேக இந்த சமூக வலைதளங்களிலே இன்றைய காலகட்டங்களிலே வேதத்தை குறித்துதான வேத புரட்டர்கள் அநேகர் இன்றைக்கு எழும்பி அநேக வேத வசனங்களை புரட்டாக கலப்பாக பிரசங்கித்துக் கொண்டிருப்பதை இங்கே சமூக வலைதளங்களை நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் வேதம் சொல்லும் வேதத்திலே நாம் இயேசு கிறிஸ்து மத்திய 24 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இந்த அதிகமாக இந்த லாஸ்ட் டே சயின்ஸ் என்று சொல்லுவார்கள், கடைசி காலத்தில் என்னெல்லாம் நடக்க போகிறது என்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்து பேசும்போது கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு கடைசி காலங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது என்று சொன்னார். இந்த பூமியில் அநேக நெருக்கடிகள் வரும், பூகம்பம் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சம் வரும், இப்படிப்பட்ட காலகட்டங்களில் நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இந்த கொள்ளை நோய்க்கு மாத்திரம் அல்ல, நிச்சயமாக கள்ளத்தீர்க்க தரிசிகளுக்கு இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நெருக்கடிகள் காலகட்டங்களில் அநேக கள்ளத்தீர்க்க தரிசனங்கள் எழும்புவார்கள் என்று வேதம் சொன்னபடி இன்றைய நாட்களில் நாம் பார்க்கும்போது அநேக கள்ளத்தீர்க்க தரிசனங்களை இப்போது நாங்கள் இந்த பூமியில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் கடைசி காலமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகளுக்கு நாம் எச்சரிப்பாக இருப்போம். வேதம் சொல்லுகிற அந்த அந்த மனவாளனாகிய என் தேவன் வரும்போது நானும் மனவாட்டியாக அவரது சமூகத்தில் அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய எல்லா தகுதிகளோடு சாருனும் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாய் அவருக்கு முன்பாக வாசனையும் அழகும் நிறைந்த ஒரு மனவாட்டியாக அவருக்கு முன்பாக நம்மை நாம் நிறுத்திக் கொள்வோம். அப்போது தேவனாகிய கர்த்தர் அவருடைய சமூகத்திலே நாம் நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த ஒரு சிறு பகுதியை கூட இந்த நாளிலும் கூட உங்களோடு நாம் தியானிக்கும்படியாக பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதிகன மகிமும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கே. அல்லேலூயா, ஆமென். நாம் இப்போது எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய துதிகீதங்கள் புத்தகங்களில் உள்ள 118வது பாடலை நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம். எந்த நாஸ்தி தேவரீர் என்கிற பாடலை நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம். எந்த நாஸ்தி தேவரீர் மூற்றும் அங்கீகாரிப்பீர், புத்தி கல்வி யாவையும் சித்தம் போல் பிரயோகியோ, எல்லாமே உமக்கே சமர்ப்பணமாகுமே. எந்த நாவு என்பமாய் உம்மை பாடவும் என்வாய், மீட்பின் செய்தி கூறவும் ஏது வாக்கியாரோ, எல்லாமே உமக்கே சமர்ப்பணமாகுமே. எந்த கை பெறன்பினால் ஏவ பாடு, எந்த கால் சேவை செய்ய வீரையோம் அழகாக விளங்கும், எல்லாமே உமாக்கே சமர்ப்பணமாகுமே. எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்த காலம் நேரமும் நீர் கையாடியாரலோ, எல்லாமே உமாக்கே சமர்ப்பணமாகுமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நெருக்கடியான இந்த காலகட்டங்களிலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திறப்பின் வாசலிலே நில்லுங்கள், திறப்பின் வாசலிலே நிற்கிறவர்களாக தேவனாகி கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். தேசத்தில் பரவுகிற இந்த மோசமான இந்த நோய்க்காக தேவனாகி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நாம் ஜெபியுங்கள். சபையினுடைய ஒவ்வொரு விசுவாசனுடைய இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஒருமனப்பாட்டுக்காக ஜெபியுங்கள். சபையின் வளர்ச்சிக்காக ஐக்கியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் முழங்கால் படிவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் இப்போதை ஜெபம் செய்வோம்.
இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோதனம் 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 ஆண்டவரே, துதிக மந்திர வாசமா இருக்கிறவருடைய துதிகளுக்கு பார்த்துடறே இந்த அருமையான இந்த நாளுக்காக இந்த விலைக்காக சோதரிக்கிறோம். நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்று இன்று மீண்டும் மாறாத மனதுருகிற தேவாதி தேவனையை சோதரிக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தரே 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 ரிக்க பல 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 வருகிற விரும்பி விரும்பி ரிக்க பல பல ஒரு பல பெரிய விரும்பி விரும்பி ரிக்க பல பல ஒரு பெரிய விரும்பி ரிக்க பல பல ஒரு பெரிய விரும்பி 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 ஜீவனுள்ளவரே 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 பரிசுத்தரே. இதோ அந்த தேசத்தில் பரவும் இந்த கொள்ள நோயும் ஐயாவே இயேசுவேயுள்ள ஒரு விசுவாசமானதாகபடி தேசத்து மக்களுக்காக உள்ளதாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இப்படியான செய்திகளை நீங்கள் கேள்விப்படும் போது கலங்காதீர்கள் என்று சொன்னவரே. இதோ அந்த நேரத்தில் கூட நாங்கள் உமக்காக இந்த மத்தியிலே வாசம் செய்கிறீர்கள் தேவாதி தேவனே. இதோ எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே. இதோ இந்த நெருக்கடியில் காலகட்டத்தில் இந்த பூமியில் நாங்கள் எல்லா காரியங்களும் கண்டு கலங்காமல் தைரியமாக காட்டு மரங்கள் பிள்ளை கிச்சல் எப்படி இருக்கிறதோ இருக்கிறார் என்று சொல்லுகிறது.
எல்லாமே
சமர்ப்பணமாகுமே எல்லாமே உமக்கே சமர்ப்பணமாகுமே.
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே யாவருக்கும் என்று வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா துதிக்கான மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. கர்த்தர் தாமே எல்லா சமாதானத்தோடும் உங்கள் இருதயங்களை ஆளக்கடுவர். எல்லா துதிக்கான மகிமையும் இயேசு ஒருவருக்கே. அல்லேலூயா, ஆமென்.